الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في قرانه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم لا ينفع مال ولا بنون الا من اتى الله بقلب سليم صدق الله العظيم. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் மிக முக்கியமான ஒரு தலைப்பை உங்களோடு கலந்துரையாட இருக்கிறோம். அதுதான் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது சம்பந்தமான தலைப்பு. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், தற்போது மழை காலம் என்பதனால் தண்ணீர் கோடைகளிலும் அதேபோன்று ஏனைய இடங்களிலும் தேங்கி நிற்கின்ற ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே ஆட்கொள்ளு நோய்கள், கிருமிகள், டெங்கு நோய்கள் பரவிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற விடயத்திலே கூடுதலாக கருத்தினை காட்ட வேண்டும். அந்த வகையிலே இன்று நாம் உங்களோடு பேச இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு தலைப்பு சுற்றுச்சூழலை. நாங்கள் வாழக்கூடிய இடங்களை, நாங்கள் சொல்லக்கூடிய இடங்களை, நாங்கள் படிக்கக்கூடிய இடங்களை, நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்களை எப்படி சுத்தமாக வைக்க வேண்டும் என்ற தலைப்பை தான் உங்களோடு பேச ஆசைப்படுகிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, இந்த தலைப்புக்கு நுழைவதற்கு முன்னால் இஸ்லாம் என்ற புனிதமான மார்க்கம் சுத்தத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்ற விடயத்தை பார்த்துவிட்டு இந்த தலைப்புக்குள் நுழைவது பொருத்தம் நினைக்கிறேன். இஸ்லாம் சுத்தமாக இருப்பவர்களைத்தான் இஸ்லாம் விரும்புகின்றது. ஒரு முஸ்லிமுடைய வாழ்விலே சுத்தம் வெளிப்பட வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய அகமும் புறமும் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளும் வெளியும் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். சொல்லவாக அலைவசலம் அவர்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு அனுப்பிய நோக்கமும் தஸ்கியா, மக்களை சுத்தப்படுத்துவதற்காக. தஸ்கியா என்று சொல்லுகின்ற போது மக்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். பரிசுத்த அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்ற போது லியுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹு தஆலா நபி அனுப்பி வைத்தது எங்களை சுத்தப்படுத்துவதற்காக, எங்களுடைய உள்ளும் புறமும் எங்களுடைய உள்ளும் வெளியும் எப்போது சுத்தமாக இருக்க என்பதற்காக வேண்டித்தான் சொல்லல்லாஹு வருகையிலே நோக்கத்தை அல்லாஹ் வழங்கப்படுத்துகின்றான். அது மாத்திரமல்ல, குர்ஆனை மக்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக, குர்ஆனுடைய விளக்கத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக இதற்குத்தான் சொல்லல்லாஹு வருகையிலே நோக்கம் என்பதாக அல்லாஹ் பரிசுத்தாக குர்ஆனை விளங்கப்படுத்துகின்றான். எனவே சுத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். இன் அல்லாஹ் ஜமீல், அல்லாஹ் அழகானவன். இன் அல்லாஹ் தய்யிப், அல்லாஹ் மனமானவன், தூய்மையானவன். மனத்தை தவிர பரிசுத்தத்தை தவிர அல்லாஹ் ரெண்டையும் கபூல் செய்ய மாட்டான். எனவே ஒவ்வொரு மனிதனும் சுத்தமாக இருக்கின்ற போதுதான் அல்லாஹ் அந்த மனிதர்களை நேசிக்கின்றான். அதே போன்று அல்லாஹ்வும் அந்த மனிதர்களை நேசிக்கின்றார்கள். அதே போன்று எந்த அடியான் சுத்தமாக இருக்கின்றானோ அல்லாஹ்வுடைய பொருத்தங்களைக்கும் அடியாருடைய பொருத்தங்களை, யாரிடத்தில் சுத்தம் இல்லையோ அவர்களை அல்லாஹ்வும் நேசிக்க மாட்டார்கள், அடியார்களும் அவர்களை நேசிக்க மாட்டார். எனவே அன்பான அல்லாஹுவை நல்லடியார்களே, சுத்தம் என்று சொல்கின்ற போது அந்த சுத்தத்தை இரண்டாக நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று உள் சுத்தம், இன்னொன்று வெளி சுத்தம். உள் சுத்தம் என்று சொல்கின்ற போது ஒரு மனிதனுடைய ஆன்மா உள்ளம் எப்போதும் சுத்தமாக இருக்கிறது. நல்ல குணங்களை அணிய வேண்டும், தீய குணங்களை களைய வேண்டும். இந்த நாவினால் நல்ல விடயங்களை பேச வேண்டும், உள்ளங்களினால் நல்லவைகளை சிந்திக்க வேண்டும், நல்லதுக்கு இந்த உள்ளத்தை பயன்படுத்த வேண்டும். இப்படி உங்களுடைய உள்ளத்துடைய தூய்மை இருக்க வேண்டும். எனவே உள் சுத்தம் என்பது மனிதனுடைய வாழ்விலே மிக முக்கியமான ஒரு அம்சம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த குர்ஆனிலே பல சத்தியங்களுக்கு அப்பால் ஒரு வெற்றியையும் ஒரு சோவியையும் அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் சொல்லுகின்ற போது நப்சி மீது அந்த நப்சை சதையாக்கி அல்லாஹ் மீது சத்தியமாக நல்லதை நல்லதாக, கெட்டதை கெட்டதாக அறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். மனிதர்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு பிள்ளை பிறந்துட்டா அந்த பிள்ளைக்கு தாயுடைய மார்க்கசத்துல குழந்தை அந்த பிள்ளையை அப்படியே வைக்கணும், ஆகாரம் அந்த பாலை ஒழுங்கி குடிக்கிறது. ஆனா ஏனைய மிருகங்கள் எடுத்துக்கொண்டா அப்படி ஆடு மாடு ஒட்டகம் இவைகள் எல்லாம் பிறந்ததுக்கு பின்னால் அப்படியே அந்த உணவுகளை அப்படியே கொஞ்சம் எழும்பி அது அப்படியே ஆகாரத்தை தேடி தன்னுடைய தாயுடைய மடியில அப்படியே அது வாயை வச்சு குடிக்கும். எதை சொல்ல வருகிறேன்டா, மனிதனுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். அதனால அல்லாஹ்தான் அந்த மனிதனுக்கு நல்லதை நல்லதாக அறியக்கூடிய ஆற்றல், புத்தி கெட்டதை கெட்டதாக பிரித்தறியக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்தான் கொடுத்தான். அல்லாஹ் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு வெற்றியையும் ஒரு தோல்வியையும் சொல்லுவாங்க. அது எந்த வெற்றியின்றா அது உள்ளத்தின் வெற்றி, அது எந்த தோல்வியின்றா உள்ளத்தின் தோல்வி. அது யார் அந்த உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்தார்களோ, யாருடைய ஆன்மா சுத்தமாக இருக்குதோ அவர் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார், திறனாக அவர் வெற்றி பெற்று விட்டார். அல்லாஹ் தொடர்ந்து அடுத்த ஆயத்தில் சொல்கிறான், யாருடைய ஆன்மா பாவத்தில் துறைந்து விட்டதோ, யாருடைய உள்ளம் பாவத்தில் சென்று விட்டதோ அவர்களுடைய வாழ்க்கை நாசம்தான், அவர்கள் கைசேதமானவர் என்பதால் அல்லாஹ் பரிசு தரப்படும் அலைவழங்கப்படுத்துகிறார். எனவே ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்போது சுத்தமாக இருக்க வேண்டும், இந்த உள்ளத்திலே பொறாமைகள் வஞ்சங்கள் குரோதம் இருக்கக்கூடாது. பொறாமைகள் இருந்தால் நாங்கள் செய்யாமல் எங்களுடைய மீதானுக்கு வராது, நாளைய மறுமையினால் எங்களுடைய அமல் எங்களை மீதான எதிர்பார்க்க முடியாது. யாருடைய உள்ளத்துல பொறாமை இருக்குதோ கண்ணியமானவர்களே, அவர்கள் செய்யக்கூடிய அமல் அது அவர்களோட இருக்கும். சொல்லலாம் வலியுறுத்தினார், யாருடைய உள்ளத்துல பொறாமை இருக்குதோ அந்த பொறாமை அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் அப்படியே சுத்தரித்து நாங்கள் வருடக்கணக்கில் செஞ்ச அமல் எல்லாம் சாம்பலா போயிடும். சொல்லலாம் வலியுறுத்தின அழகான உதாரணத்தை சொன்னார்கள், நெருப்புல நீங்க விறக போட்டா அது சாம்பல் ஆகும், நீங்க போட்டது பலகையா மரமா விறகா என்று தேடிக்கொள்ளையலாது, முகவர் இல்லாம மூலப்பொருளை தேடிக்கொள்ளையலாம் அது சாம்பல் ஆகிடும். அதை போல நாங்க வருட கணக்கில் செஞ்ச அமல், சிரமப்பட்டு செஞ்ச அமல், விழிச்சு விழிச்சு செஞ்ச அமல், இரவு பகலா செய்த அமல், மற்றவங்களுக்கு அதாவது முகஸ்தூர் இல்லாம செய்த எல்லா அமலும் கண்ணியமா உள்ளத்துல பொறாம இருந்தா அந்த அமல் எல்லாம் அப்படியே சாம்பல் ஆகிருவீனா. எனவே ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்போதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இது முதலாவது வகை சுத்தம். இரண்டாவது வகை சுத்தத்தை பொறுத்த வகையிலே வெளிச்சுத்தம். வெளிச்சுத்தம் என்று சொல்லும் போது அதை மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று எங்களுடைய உடல் சுத்தம், ஒரு முஸ்லிமின் உடல் எப்போது சுத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவது ஆடை சுத்தம், மூன்றாவது நாங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது நாங்கள் இன்றைக்கு பேசக்கூடிய தலைப்புடைய தொழிற்பொருளாக அந்த இடம் அமையும். அதே போன்று முதலாவது தலைப்பு வெளிச்சுத்தத்தில் உள்ள முதலாவது தலைப்பு எங்கள் உடல் சுத்தமாக இருக்கிறது. ஒரு முஸ்லிம் அவன் குளிப்பு வாஜிபனாக இருந்தால், ஜுனுபாயாக இருந்தால் அவன் குளித்து சுத்தமாக கொள்ள வேண்டும். நீங்கள் ஜுனுபாயாக இருந்தால் அவசரமாக குளித்து சுத்தமாக கொள்ளுங்க. எனவே ஒரு மனிதன் குளிப்பு வாஜிபனாக இருந்தால் குளித்து சுத்தமாக கொள்ள வேண்டும். அதே போன்றோ இன்னும் ஒரு முஸ்லிம் உது வாஜிபனாக இருந்தால், சிறு துறக்கூடியவனாக இருந்தால் அவன் உது அடித்து அவனை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உது என்பது ஒரு சௌபா, உது என்பது ஒரு சுத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், உது எடுத்ததுக்கு பின்னால் ஒரு துவா செய்வார்கள். அந்த துவாவில் ஒன்று ஒரு வாசகம், அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜ்அல்னி மினல் முத்தத்தஹிரீன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள். யா அல்லாஹ், என்னை தௌபா செய்தவர்களுடைய பட்டியலில் சேர்த்துக் கொள்வாயாக, அதே போன்று சுத்தவாளிகளுடைய பட்டியலில் பரிசுத்தவாளிகளை பட்டியலில் சேர்த்துக் கொள்வாயா என்று ஸல்லல்லாஹு துவா செய்வார். எனவே இந்த துவா மூலமாக என்ன நாம் விளங்குகிறோம், உது என்பது ஒரு தௌபா, உது என்பது ஒரு சுத்தம் என்பதை விளங்குகிறோம். எனவே உது என்ற இபாதத் சுத்தம், உது என்ற இபாதத் தௌபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தவல்லா ஹக்கதா உஃபிர லஹு மா தக்கதம மின் ஜம்பி, யார் நான் உதறுக்கிறத போல உதறுக்கிறீங்களோ நிச்சயமாக அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தன்னுடைய உடம்ப உது எடுத்து சுத்தமாக்கிக் கொள்றாங்களோ, அவனுடைய உது எடுக்கின்ற சந்தர்ப்பத்துல எந்தெந்த உதுவுடைய உறுப்புகள்ல மேனிகள்ல தண்ணீர் படுகிறதோ, அந்த படக்கூடிய இடங்கள் எல்லாம் செய்த பாவங்கள், அந்த படக்கூடிய இடங்களால் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அப்படியே தண்ணி கீழே விழுகிற சொல்ல மன்னிச்சுடுதான். இந்த சிறப்பா தான் யாரோ கொடுத்திருக்காங்க கண்ணியமானவர்களே, இந்த முஸ்லிம் உமத்துக்கு எல்லாம் உது செய்வதன் மூலமாக கொடுத்திருக்கார். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் விசூதர் சல்லாஹு அலைவசம் சொன்னார்கள், நாளைய கியாமத்துடைய நாளையில இந்த உலகத்தில் உள்ள ஆரம்ப மனிதன் ஹலரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு இறுதி மனிதர் வரைக்கும் அனைவர்கள் நாளை வறுமையினால மௌசர் மைதானத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் நாளை மௌசர் மைதானத்தில் எல்லாரையும் வெளிப்பாட்டுவார். அந்த சந்தர்ப்பத்துல அல்லாஹ் விசேடமான ஒரு சிறப்பை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது என்னன்னு சொன்னா, இந்த உலகத்துல உது செய்தவர்களுடைய உது செய்தது காரணமாக, உதுவுடைய உறுப்புகள் நலைந்தது காரணமாக, அந்த உருவுடைய உறுப்புகள் இந்த உலகத்திலே நலிந்த அந்த உருவுடைய உறுப்பு நாளை வறுமை நாளை பிரகாசமாக இருக்கும், வெளிச்சம் கொடுக்கும் என்ற செய்தியை சொல்லலாம் சொன்னாங்க. எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் குளித்து சுத்தமாகிக் கொள்வதைப் போல சிறுதொழுக்கு வாரிவானவர்கள் என்றால் நாங்கள் உருவ வரிசைகளை சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இது முதலாவது வெளி சுத்தத்திலே முதலாவது, அதாவது உடல் சுத்தம் என்ற தலைப்பிலே பேசினேன். பிசு கலையுடைய நூக்களை எடுத்து பாருங்கள். பிசு கலையுடைய நூக்கள்ல முதலாவது பாடம் தொழுகை அல்ல, முதலாவது பாடம் நோன்பு அல்ல, முதலாவது பாடம் ஜகாத் அல்ல, முதலாவது பாடம் ஹஜ் அல்ல, முதலாவது பாடம் பிசு கலை நூக்கல்ல கிதாபு தஹாரா சுத்தத்துடைய பாடம். சுத்தத்துக்கு பின்னாலதான் தொழுகை, சுத்தத்துக்கு பின்னாலதான் நோன்பு, சுத்தத்துக்கு பின்னாலதான் ஹஜ்ஜி, சுத்தத்துக்கு பின்னாலதான் ஜகாத்து. சுத்தம் இல்லாம ஒரு மனிதன் சொல்ல முடியாது, சுத்தம் இல்லாம ஒரு மனிதன் நோன்பு பிடிக்க முடியாது. எனவே கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் ஜகாத்து கொடுக்க வேண்டுமா, அவன் ஹலாலாக சுத்தமான முறையில் சரிதான் ஜகாத்து கொடுக்க வேண்டும். ஒரு மனிதன் ஹஜ் செய்ய வேண்டுமா, சுத்தமான பொருளாதாரத்தின் மூலமாகத்தான் அவன் ஹஜ் செய்ய வேண்டும். எனவே சுத்தம் என்பது எல்லா இபாதத்துக்கு அவசியம். எனவே பித்தகாலையில் நூற்றை எடுத்துக்கொண்டா அதுல முதலாவது பாடம் கிதாபு தஹாரா சுத்தத்துடைய பாடமாக. எனவே அன்பானவர்களே, சுத்தம் இல்லாம நாங்க எந்த இபாதம் செய்தாலும் அது எங்களோட உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய இபாதத்தா இருக்கலாம், அல்லது எங்களை உள்ளத்தால் செய்யக்கூடிய இபாதத்தா இருக்கலாம், அல்லது கண்ணியமானவர்களே எங்களுடைய பொருளாதாரம் மூலமாக செய்யக்கூடிய இபாதத்தாக இருக்கலாம், எந்த இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத் அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆகாது. சுத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். எனவே வெளிச்சுத்தில முதலாவது பகுதி எங்களுடைய உடல் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவது பகுதி எங்களுடைய ஆடை, ஒரு முஸ்லிமுடைய ஆடை எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றார், நபியே நாயகமே வஸியாபக ஃபதஹீர், உங்களுடைய ஆடையை பரிசுத்தமாக வச்சுக்கொள்ளுங்க. நபியே நாயகமே உங்களுடைய ஆடையை சுத்தமாக வச்சுக்கொள்ளுங்க என்பதாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு இபாதா. இன்றைக்கு நாங்க சொல்லுவத இபாதத்தை வழங்கி வச்சிருக்கிறோம், நாம் குர்ஆன் திலாவத் குர்ஆன் ஓதுவத இபாதத்தை வழங்கி வச்சிருக்கிறோம், தஸ்பீஹ் செய்வத இபாதத்தை வழங்கி வச்சிருக்கிறோம். அதே போல சுத்தத்தை பேணுவது, சுத்தமாக நடந்து கொள்வது, இது ஒரு இபாதத் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது. எனவே ஒரு முஸ்லிமுடைய ஆடை எப்போது சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் ஆடையின் மூலம் அடையாளப்படுத்தப்படுகிறான். ஒரு மனிதன் உடுக்கக்கூடிய ஆடை அந்த மனிதனை காக்கும் அல்லது உயர்த்தும். ஆடை மட்டும் இல்லாதிருந்தால் மிருகத்துக்கு மனிதனுக்கு இடையில் எந்த வித்தியாசம் இருக்காது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த ஆடையை நல்ல முறையில் நாம் உடுத்துக் கொள்ள வேண்டும், எங்களோட ஆடையை சுத்தமாக வச்சுக் கொள்ள வேண்டும். பெண்கள் அணியக்கூடிய அரைக்குறை ஆடை இருக்குது, அது அசுத்தம், அது அசுத்தம். பெண்களுடைய மானத்துக்கு அது மானக்கேடு, பெண்களுடைய மானத்தை பாதுகாப்பதற்கு அது ஒரு தடையாக இருக்கும். என்னுடைய கண்ணியமானவர்களே, அரைகுறை ஆடை என்பது எங்களுடைய மானத்தை நாங்கள் இழப்பதற்கு சமனான ஆடை. எனவே நாங்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். எனவே ஆடை சுத்தம் இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. மூணாவது கண்ணியமானவர்களே, நான் இரண்டாவது பகுதியிலே சொன்னேன், சுத்தம் இரண்டு வகை. ஒன்று உள் சுத்தம், உங்களுடைய ஆன்மா உள்ளம் எப்போது சுத்தமாக இருக்க வேண்டும், நல்ல குணங்களை அறிய வேண்டும், தீய குணங்களை களைய வேண்டும். அதே போன்று உள்ளம் எப்போதும் ஆன்மா பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பொறாமை விரோதம் குரோதம் அத்தனையும் உள்ளத்திலே நீக்கப்பட வேண்டும். இரண்டாவது பகுதி வெளிச்சுத்தம், வெளிச்சுத்தத்திலே முதலாவது பகுதியை நான் சொன்னேன், அதாவது எங்கள் உடல் சுத்தம், இரண்டாவது எங்கள் ஆடை சுத்தம், மூணாவது நாங்கள் வாழக்கூடிய இடங்கள், அது மஸ்ஜிதாக இருக்கலாம், நாங்கள் போய் வரக்கூடிய மஸ்ஜிதாக இருக்கலாம், நாங்கள் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய பாடசாலையா இருக்கலாம், அல்லது எங்களுடைய பிள்ளைகள் போய் வருகின்ற பாடசாலையா இருக்கலாம், அல்லது பொதுவாக நாம் பயன்படுத்தக்கூடிய அரசு வைத்தியசாலை தனியார் வைத்தியசாலையா இருக்கலாம், அல்ல பொதுவாக பயன்படுத்தக்கூடிய தெருக்களாக இருக்கலாம், தோட்டம் தெருவுகளாக இருக்கலாம், அல்ல பொதுவான சொத்தாக இருக்கலாம். இதெல்லாம் கண்ணியமானவர்களை பாதுகாக்கப்பட வேண்டும். இவைகளெல்லாம் சுத்தமாக நாங்கள் சுத்தப்படுத்த வேண்டும். ஏனென்றால் சுத்தம் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் மூக்கை மூடிக்கொண்டு எங்களால் சுத்தங்களை எல்லாம் கொண்டு அப்படியே வீசி விட்டு வருகிறோம். வளமையாக சுத்தம் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அசுத்தங்களை எடுத்துச் செல்வதற்காக காலையிலேயே வாகனம் வருவது வழக்கம். ஆனால் நாங்கள் அசுத்தங்களை கொண்டு அப்படியே அந்த ஒதுக்கப்பட்ட இடத்திலேயே மூக்கை மூடிக்கொண்டு போட்டு விட்டு வருகிறோம். ஆனால் சுத்தம் செய்யக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், மூக்கை மூடிக்கொண்டும் கைக்கும் காலுக்கும் நாங்கள் கவரை போட்டுக்கொண்டும் இவைகளை சுத்தம் செய்வதால், நீங்கள் வீசுகின்ற அசுத்தங்களை சுத்தம் செய்வதால் ஒவ்வொரு நாங்கள் அசுத்தமாகிக் கொண்டிருக்கிறோம் என்பதாக சுத்தம் செய்யக்கூடிய அந்த சுத்தவாளிகள், அந்த சுத்த தொழிலாளிகள் சொல்கின்றார்கள். எனவே அன்பானவர்களே, இந்த சுகாதாரம் என்பது எங்களுடைய சூழலை பாதுகாப்பது என்பது எம் அனைவருடைய கடமையாக இருக்கிறோம். பாருங்கள், நாங்கள் இன்னைக்கு பள்ளி உள்ள எப்படி நடக்கிறோம், பள்ளி உள்ள சுத்தம் பேண வேண்டும். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பெண்மணி மௌத்தாகிறார், இங்க எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் இரவில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த பெண் திடீரென்று இரவுல மௌத்தாகி விடுதான். சஹாபாக்கள் என்ன செஞ்சார்கள் தெரியுமா? இரவோடு இரவாக அந்த பெண் அப்படியே நல்லடக்கம் செய்து விட்டான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அடுத்த நாள் சல்லல்லாஹு சுபத்துறைக்கு பின்னால சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, நேற்று மௌத்தான அந்த ஜனாத செய்தி எனக்கு ஏன் நீங்க சொல்ல இல்லை? சஹாபாக்கள் நினைத்துக் கொண்டார்கள், சாதாரணமான ஒரு தாய் தானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லாம நாங்க எல்லா கடமையும் முடிச்சிட்டோம், நாயகமே என்று உங்களுக்கு இரவுல சிரமம் தரக்கூடாது, உங்களை கஷ்டப்படுத்த கூடாது என்பதற்காகவே அந்த கடமைகளை நாங்க செஞ்சிட்டோம் நாயகமே என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து அந்த தாயை நான் இரவு சுவர்க்கத்திலே கண்டேன் என்று சொன்னார். கண்டதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டு, இந்த தாய் எதற்காக சுவர்க்கத்திலே இருக்கிறார், இவர் செய்த நல்லமல் என்ன, என்ன அமலுக்காக அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தை கொடுத்திருக்கிறாள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேட்ட போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு பதில் சொன்னார்கள், அன்னஹா கானத் ரசூலுக்கில் கதாத்த மீனல் மஸ்ஜித், அந்த தாய் இருக்கிறாளே அல்லாஹ்வை துதி செய்ய வரக்கூடிய, அல்லாஹ்வை நினைவுபடுத்த வரக்கூடிய, குர்ஆன் ஓத வரக்கூடிய, தஸ்பீஹ் செய்ய வரக்கூடிய, அல்லாஹ்வை நினைவுபடுத்த நிம்மதியை ஆன்மாவை பரிசுத்தப்படுத்த வரக்கூடிய மக்கள் அந்த மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய அந்த மஸ்ஜிதை இந்த தாய் சுத்தம் செய்து கொண்டிருந்தார். மஸ்ஜிதுடைய பள்ளி, அதாவது மஸ்ஜிது நபவி மதீனாவுடைய பள்ளிவாய் எங்களுக்கு தெரியும். இப்போ உள்ள பள்ளிவாயில போல மாம்பழம் குடிச்சு அழகா பெயர் பதிச்சு அழகான காபட் போட்ட பள்ளிவாயில் அல்ல. அந்த காலத்துல மஸ்ஜித் நபவி எப்படிண்டா கண்ணியமானவர்களே, மலைகள் பெய்ந்தால் சேராகக்கூடிய பள்ளிவாயில், புகார் ஒரு ஹரிசே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மலைகள் பெய்ந்தால் சேரா, அப்படிப்பட்ட அந்த பள்ளிய கூட்டக்கூடிய குப்புற செய்யக்கூடிய தாயாக இருந்தா, அதனால அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு சுவர்க்கத்தை கொடுத்திருக்கிறான் சொல்லலாம்னு சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு தாய்க்கு அல்லாஹ் சிறப்பாக கொடுத்தானண்டா. இந்த மஸ்ஜிதுக்காக வந்து கால நேரத்தை கொடுக்கக்கூடியவர்கள், இந்த மஸ்ஜிதுக்காக வந்து பணங்களை கொடுக்கக்கூடியவர்கள், இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி தன்னுடைய காலத்துல 3 வருடம் நிர்வாக சேவைக்கு கொடுக்கக்கூடியவர்கள், இந்த அதாவது பள்ளிக்காக வந்து தன்னுடைய பணங்களை கணக்கு பார்க்காமல் அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள், பள்ளிக்காக நேரத்தை கொடுக்கக்கூடியவர்கள், பள்ளிக்காக காணிகளை தோற்றத்துறவுகளை கொடுக்கக்கூடியவர்கள் சிறப்பு அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, எனவே வெளி சுத்தம் என்ற வகையில் வருகின்ற போது நாங்கள் மஸ்ஜிதை முக்கியமாக சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பள்ளி உள்ளே வருகின்ற போது வலது காலை உண்மைத்து துவாவை ஓடி வர வேண்டும். எனவே அந்த வெளி சுத்தங்களில் மிக முக்கியமான எங்களுடைய பள்ளியுடைய சுத்தம், அதே போன்று தோட்ட துறவுகள், நாங்கள் பயணம் செய்யக்கூடிய தெருக்கள், இவைகளெல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும். இன்று எல்லா பகுதிகளிலும் மழை பெய்து கொண்டிருப்பதனால், சில பகுதிகளில் டெங்கு நோய்களுக்குரிய அறிகுறிகள் தென்பட்டுக் கொண்டிருப்பதனால், இன்றைக்கு எல்லா இடங்களிலும் கிளினிக் சென்டர்களிலும் வைத்தியசாலைகளிலும் மக்கள் போலிங் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மருந்து இருப்பதற்காக. ஏனென்றால் கிளைமேட் மாறினதும் மனிதர்களுக்கு நோய் பிடித்து விடுகிறது. எனவே இந்த காலகட்டத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், சுற்றுச்சூழலை சுத்தமாக வைக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லி தருகின்ற மிக முக்கியமான ஒரு அம்சம் மக்காசிது ஷரியா. இஸ்லாத்துல மிக முக்கியமான குறிக்கோள்கள்ல ஒன்று குறிக்கோள்கள் ஒன்று அநியாயமாக உயிர்கள் இறந்துவிடக்கூடாது. அநியாயமாக உயிர்கொல்லி நோய்கள், டெங்கு நோய்கள், ஆட்கொல்லி நோய்களால் மனிதர்கள் இறக்கக்கூடாது என்று இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆட்கொல்லி நோய்கள் வராமல், கிருமிகள் தோட்டாமல், டெங்கு நோய்கள், டெங்கு நுழம்புகள் உருவாகாமல் என்ன செய்ய வேண்டும்? சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்றால் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைக்க வேண்டும். அப்போதுதான் கண்ணியமானவர்களே, அதாவது ஆன்மாவை அநியாயமாக இருக்கின்ற உயிர்களை பாதுகாக்கலாம், அப்படி இல்லை என்றால் பாதுகாக்க முடியாது. இன்னைக்கு பாருங்க கண்ணியமானவர்களே, சில இடங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கும், தண்ணி தேங்கி நிற்கின்ற போது அங்கே சில உயிரினங்கள் அப்படியே அங்கிருந்து உருவாகும், அதனோட பாதகை விளைவுகள் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த டெங்கு நோய்கள் பரவாமல் இருக்க நாங்கள் என்ன செய்யலாம்? முதலாவதாக அன்பான் அல்லாஹ் நல்லியார்களே, முதலாவதாக நாங்கள் பாதிக்காத கிணறுகள் எங்கள தோட்டங்கள்ல இருந்தால், முதலாவதாக அதை நாங்கள் அப்படியே மூடிவிடுவது. பாதிக்காத கிணறுகள் இருந்தால் அந்த கிணற்றில் எனக்கு அழுக்கான பொருட்களை, அதே போன்று போசல் ஓடுகளை, அதே போன்று கண்ணாடி துண்டுகளை, அழுக்கான பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து அப்படியே வீசுவார்கள், அழுக்கான பாத்துகளை கொண்டு வந்து போடுவார்கள். அதனால் அது இன்னும் அழுக்கான ஒரு பகுதியா இருக்கும், அங்கே நுழம்புகள் தேடிக்கொண்டு செல்லும். எனவே அந்த இடங்களை சம்பூர்ணமாக பாவிக்காத கிணறுகள் இருந்தால் அதை சம்பூர்ணமாக முழுமையாக மூடிவிட வேண்டும். அதே போல் இரண்டாவது, நாங்கள் பாவிக்கக்கூடிய கிணறுகள் இருந்தால், அந்த கிணறுகள் மூடாமல் இருந்தால், அந்த கிணறுகளை நாங்கள் நுழம்பு வலைகள் போட்டு மூடிவிட வேண்டும். ஏனென்றால் சில வேளை நுழம்பு வலைகள் நாங்கள் போடவில்லை என்றால் அதுக்குள்ளே இருந்தும் சில வகையிலே நுழம்புகள் உருவாகி அதுக்கிருந்த டெங்கு நுழம்புகளும் உருவாக வாய்ப்பு இருக்கு. அதே போன்று அடுத்து மூன்றாவதாக, கண்ணியமானவர்களே, நம்முடைய தோட்டம் துறவுகள் அக்கம் பக்கத்துகளிலே தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்கள், கான்கள், குழாய்கள், சரட்டை அல்லது செமெண்டின் போன்ற உபகரணங்கள் போன்ற பொருட்கள் இருந்தால் அவைகளை அப்புறப்படுத்த வேண்டும். அதே போன்று தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்கள் நாங்கள் எங்களது தோட்டங்களிலே அல்லது இடங்களிலே அடையாளம் கண்டால் அவைகளை மட்டப்படுத்த வேண்டும். இவைகளை செய்து கொள்கின்ற போதுதான் இந்த டெங்கு நோயிலிருந்து இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம், டெங்கு நோயிலிருந்து அநியாயமாக இருக்கின்ற உயிர்களை பாதுகாக்கலாம். அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான அம்சம், ஏனைய காலங்களில் நாங்கள் மாதத்துக்கு ஒருமுறை சிரமதான வேலைகளை மேற்கொண்டாலும் இந்த காலங்களை பொறுத்த வகையிலே, அதாவது ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய சில பகுதிகளிலே சில சொசைட்டிகள் அதாவது கமிட்டிகள் சில நிறுவனங்கள் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஊர்ல உள்ள வயதாளிகள், வாலிபர்கள், நலம்பிரிமிகள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஏனைய காலங்களில் மாதத்துக்கு ஒரு முறை எங்களை ஊரை சுத்தம் செய்வோம், எங்களுடைய தோட்டத்தை சுத்தம் செய்வோம், நாங்கள் பயணம் செய்யக்கூடிய தெருக்களை சுத்தம் செய்வோம். ஆனால் இந்த காலத்தை பொறுத்த வகையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மாதத்துக்கு இரண்டு முறையாக அவரு அந்த சுத்தம் செய்கின்ற பணியை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். வெறுமனே நாங்கள் பார்வையாக இருந்துவிடக்கூடாது. செய்தவர்கள் செய்துவிட்டு போகட்டும், அது அவர்களுடைய பணி என்று நாங்கள் இருந்துவிட முடியாது. அரசு அதிகாரிகள், சிவில் அமைப்புகள், சுத்தம் செய்யக்கூடிய அந்த தொழிலாளிகள் அவருடைய கடமைகளை, அவருடைய பொறுப்புகளை அவர்கள் செய்வதை போல அதை வெறுமனே நாங்கள் கண்ணால் பார்த்துக் கொண்டு நாங்கள் ஒரு பார்வையாளராக இருக்க முடியாது. நாமும் அதில் ஒரு பங்காளராக இருக்க வேண்டும். நாங்களும் போராளிகளாக இருந்து அதில் பங்கெடுக்க வேண்டும். இந்த நாட்டிலே உள்ள வளங்கள் எங்களுக்கு பெருமதியானவை. வெளிநாட்டில் வரக்கூடிய வெளிநாட்டு சுற்றுலா வரக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இந்த நாடு சுதந்திரமான நாடு, இந்த நாடு நிம்மதியான நாடு, இந்த நாட்டுக்கு வந்து ஒரு கிழமை விசிட் வந்தவர் இரண்டு கிழமை இருக்க வேண்டும் என்று இந்த இலங்கையில் உள்ள வளங்கள், பொருளாதாரங்கள், இந்த இலங்கையில் உள்ள பூந்தோட்டங்கள், அழகான நீர்த்தேக்கங்கள் இவைகளை பார்த்து அவருடைய காலத்தை கடத்துகின்றார். ஒரு மாதம் விசிட் வந்த இரண்டு மாதம் ஆக்கிக் கொடுக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, இங்கு உள்ள செழிப்புகள் எங்களுக்கு செழிப்பாக விளங்காவிட்டாலும் நாங்கள் அதை செழிப்பாக பார்க்க வேண்டும். அதை நாங்கள் அதாவது அழகான நல்ல இடங்களாக பார்க்க வேண்டும். அதற்காக அவனை நாங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும். எனவே சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற விடயத்திலே கூடுதலாக கவனம் செலுத்துவோம். எனவே எங்களுடைய பாதைகளை நாங்கள் நாசமாக்கிவிடக் கூடாது, நம்முடைய தோட்ட துறவுகளை நாங்கள் நாசமாக்கிவிடக் கூடாது. ஒரு முஸ்லீமை பொறுத்த வகையிலே ஒரு முஸ்லீம் அவன் மாத்திரம் சுத்தமாக இருந்து போதால் அவன் ஒரு சுயநலவாதியா இருக்கக்கூடாது. தான் மாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவன் ஒரு சுயநலவாதியா இருக்கக்கூடாது. தான் எப்படி சுத்தமாக இருக்கிறதோ, தன்னுடைய வீடு எப்படி சுத்தமாக இருக்கிறதோ, நான் வாழக்கூடிய வீடு எப்படி சுத்தமாக இருக்கிறதோ, அதே போல என்னுடைய தோட்டம் எப்படி சுத்தமாக இருக்கிறதோ, அதே போல நான் பயணம் செய்யக்கூடிய தெருவும் சுத்தமாக இருக்க வேண்டும். நான் சொல்லக்கூடிய மச்சரும் சுத்தமாக இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை படிக்கக்கூடிய பாடசாலையும் சுத்தமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், வருடம் நாங்கள் 5-10 வருடம் எங்களை பள்ளிகளில் சொல்கிறோம், ஒரு நேரம் துன்புக்கத்தை எடுத்து பள்ளியை கூட்டிருக்கிறோமா? எங்களை பாடசாலையில எங்களுடைய 3-4 மகன்மார் அல்லது மகள்மார் படிக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால், எங்களுடைய பாடசாலையில சிரமதானம் என்றால் நாங்கள் அன்றைய நாள் வேற எங்கேயே போகிறோம்? எனவே அன்பானவர்களே, இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற விடயத்திலே, சுற்றுச்சூழல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற விடயத்திலே நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். பாருங்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸை பாருங்கள். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு இடையூறு தரக்கூடிய அல்லது பாதையில் நடந்து செல்லக்கூடிய ஏனைய அடியார்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய ஒரு பொருளை பாதையில் இருந்து அகற்றினால் அது சதக்கா என்றார்கள். எனவே பாதைகளை துப்புரவு செய்யாமல் விட்டு விட்டால் கண்ணியமானவர்களே எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய பாவமா இருக்கு. இன்னைய பாதைகள் துப்புரவு செய்ய வேண்டும். அநியாயமாக பாதைகளிலே நாங்கள் பாதைகளுடைய உரிமைகளை பேணிக் கொள்ள வேண்டும். சிலர் அறுவருப்பான பார்சலுகளை கொண்டு நினைத்து வர பாதைகளுக்கு பக்கத்தால் வீசி விடுவார்கள். கண்ணியமானவர்கள் இது பாவமான செய்தி. நரூறுப்பான செயலை சில மனிதர்கள் பாவம் என்று கூட கருதுவதில்லை. இது பாவம் என்பதை கருதுங்கள். சுற்றுச்சூழலை பாதுகாருங்கள். பயணம் செய்யக்கூடிய தெருக்களை பாதுகாருங்கள். நாங்கள் வாழக்கூடிய இடங்களை பாதுகாருங்கள். எங்களுக்கு எல்லாம் அமானியமா தந்திருக்கின்ற அத்தனை நியமத்துக்களையும் பாதுகாருங்கள். இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் சுத்தமாக இருப்பதை போல, நாங்கள் வாழக்கூடிய அதே போல, எங்களுடைய இடங்கள் சுத்தமாக இருப்பதை போல, எங்களுடைய ஆடைகள் சுத்தமாக இருப்பதை போல, நாங்கள் வாழக்கூடிய இடங்கள், பயணம் செய்யக்கூடிய தெருக்கள், அதே போல பொதுவான இடங்கள் எல்லாவற்றையும் சுத்தமாக வைப்போம். நிச்சயமாக நாளைய மறுமையை நாள்ல நாங்கள் ஒரு உயரிய அந்தஸ்தை பெற்றுக் கொள்வோம். ஒரு முஸ்லீமை பொறுத்த வகையில ஒரு முஸ்லீம் ஒரு காலமும் அவன் சுயநலவாதியாக இருக்க முடியாது. அவன் ஒரு பொது நலவாதியாக இருக்க முடியும். இன்னைக்கு சுத்தம் செய்கின்ற விடயத்துல எங்களை விடவும் அதிகமாக பெண்கள் தான் கருத்தினை காட்டுகின்றனர். நம்முடைய பிள்ளைகளுடைய சுத்த விஷயமா இருக்கலாம், எங்களுடைய முத்தத்துடைய சுத்த விஷயமாக இருக்கலாம், அல்லது வீட்டுக்குள்ளே கூட்டுகளின் சுத்த விஷயமாக இருக்கலாம், அல்லது கண்ணியமானவர்களே கணவனுடைய ஆடைகளை சுத்த விஷயமாக இருக்கலாம், அல்லது பிள்ளையுடைய ஆடைகள் கழுவுவது ஐம் பண்ணுவது, அல்லது ஒரு பிள்ளை சிறிய வயது ஏழு எட்டு வயதுக்கும் அந்த பிள்ளையுடைய சுத்த விவகாரம் எல்லாவிடையத்தையும் செய்து கொள்வது ஒரு தாய் தான். எல்லா விடயத்தையும் செய்து கொள்வது எங்கள வீட்டிலே உள்ள தாய், எங்கள வீட்டிலே உள்ள சகோதரி, எங்க வீட்டிலே உள்ள கண்ணியமானவர் எங்களுடைய பிள்ளை, எங்களுடைய மனைவிமா, இவர்கள் அந்த வேலைகள் செய்கிறார். எனவே வீட்டிலே உள்ள மிகப்பெரிய பாரிய சுத்த பணியை எங்களுடைய தாய்மார்கள் செய்வதை போல ஆண்கள் ஆகி எங்களுக்கும் எல்லாம் பாரிய ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். அதுதான் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, வாழக்கூடிய இடங்கள், பயணம் செய்யக்கூடிய தெருக்கள், பொதுவான இடங்கள். அது நாங்கள் சிகிச்சை பெறுகின்ற வைத்தியசாலையா இருக்கலாம், அல்லது நாங்கள் கொள்கின்ற மஸ்ஜிதாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய பிள்ளைகள் படிக்கின்ற பாடசாலையாக இருக்கலாம். இவைகளை நாங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் இவைகளை பாதுகாக்கின்ற போது இவைகளை அசுத்தங்கள் இருந்து ஆட்கொள்ள